ஒன்று ராஜாக்கள் அத்தியாயம் 13. யெரொபெயாம் தூபம்காட்ட பலிபீடத்தின் அருகில் நிற்கும்போது, இதோ தேவனுடைய மனிதன் ஒருவன் யெகோவாவுடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனிதர்களின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதைக் யெகோவா சொல்லுகிறார் என்று யெகோவாவுடைய வார்த்தையைக் கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதின்மேல் உள்ள சாம்பல் கொட்டப்பட்டு போகும், யெகோவா சொன்னதற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனிதன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன்னுடைய கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக மடக்க முடியாதபடி மரத்துப்போனது. தேவனுடைய மனிதன் யெகோவாவுடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டப்பட்டு போனது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனிதனுக்கு மறுமொழியாக, நீ உன்னுடைய தேவனாகிய யெகோவாவுடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக்கொண்டு என்னுடைய கை முன்பு போல இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனிதன் யெகோவாவுடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னே இருந்தபடியே சரியானது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனிதனை நோக்கி, நீ என்னோடு வீட்டிற்கு வந்து இளைப்பாரு, உனக்கு பரிசு தருவேன் என்றான். தேவனுடைய மனிதன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதியை கொடுத்தாலும் நான் உம்மோடு வருவதும் இல்லை, இந்த இடத்தில் அப்பம் சாப்பிடுவதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடிக்காமலும் போன வழியாக திரும்பாமலும் இரு என்று யெகோவா தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி, அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாக திரும்பாமல் வேறு வழியாக போய்விட்டான். வயது முதிர்ந்த ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய மகன்கள் வந்து அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோடு சொன்ன வார்த்தைகளையும் தங்களுடைய தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய தகப்பன் அவன் எந்த வழியாக போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனிதன் போன வழி எதுவென்று அவனுடைய மகன்கள் பாராதிருந்தபடியால் அவன் தன்னுடைய மகன்களிடம், கழுதையின்மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின்மேல் சேணம் வைத்துக் கொடுத்த பின்பு அவன் அதின்மேல் ஏறி தேவனுடைய மனிதனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனைக் கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனிதன் நீர்தானா என்று அவனைக் கேட்டதற்கு அவன், நான்தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோடு வீட்டுக்கு வந்து அப்பம் சாப்பிடும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடு திரும்பவும் உம்மோடு உள்ளே வரவும் மாட்டேன், இந்த இடத்திலே உம்மோடு நான் அப்பம் சாப்பிடவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன், ஏனென்றால் நீ அப்பம் சாப்பிடாமலும் அங்கே தண்ணீர் குடிக்காமலும் நீ போன வழியாக திரும்பி வராமலும் இரு என்று யெகோவாவுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மைப்போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் சாப்பிட்டு தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் யெகோவாவுடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அவனிடம் பொய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோடு திரும்பிப் போய் இவன் வீட்டிலே அப்பம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிறபோது அவனை திருப்பிக் கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு யெகோவாவுடைய வார்த்தை உண்டானதால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனிதனை பார்த்து சத்தமிட்டு, உன்னுடைய தேவனாகிய யெகோவா உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் யெகோவாவுடைய வார்த்தையை மீறி அப்பம் சாப்பிடவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின இடத்திற்கு நீ திரும்பிப் போய் அப்பம் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தால் உன்னுடைய சடலம் உன்னுடைய பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று யெகோவா சொல்லுகிறார் என்றான். அவன் சாப்பிட்டு குடித்து முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்துக் கொடுத்தான். அவன் போன பிறகு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்ப்பட்டு அவனை கொன்று போட்டது. அவனுடைய சடலம் வழியில் கிடந்தது, கழுதை அதின் அருகில் நின்றது, சிங்கமும் சடலத்தின் அருகில் நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனிதர்கள் வழியிலே கிடந்த சடலத்தையும் சடலத்தின் அருகில் நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப செய்த தீர்க்கதரிசி அதைக் கேட்டபோது அவன் யெகோவாவுடைய வாக்கை மீறிய தேவனுடைய மனிதன்தான். யெகோவா அவனுக்குச் சொன்ன வார்த்தையின்படியே யெகோவா அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்புக்கொடுத்தார், அது அவனைத் தாக்கிக் கொன்றுபோட்டது என்று சொல்லி தன் மகன்களை நோக்கி, எனக்கு கழுதையின்மேல் சேணம் வைத்துக் கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்துக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவனுடைய சடலத்தையும் சடலத்தின் அருகில் கழுதையும் சிங்கமும் நிற்பதையும் கண்டான். அந்த சிங்கம் சடலத்தை சாப்பிடவும் இல்லை, கழுதையை தாக்கவும் இல்லை. அப்பொழுது வயது முதிர்ந்த அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனிதனின் சடலத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் செய்யவும் அதை தன்னுடைய பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவனுடைய சடலத்தை தன்னுடைய கல்லறையில் வைத்தான். அவனுக்காக, ஐயோ என்னுடைய சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அவனை அடக்கம் செய்த பின்பு அவன் தன்னுடைய மகன்களை நோக்கி, நான் மரணமடையும்போது தேவனுடைய மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் செய்து அவனுடைய எலும்புகளின் அருகில் என்னுடைய எலும்புகளையும் வையுங்கள். அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய எல்லா கோவில்களுக்கும் விரோதமாகக் கூறிய யெகோவாவுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் என்றான். இதற்கு பின்பு யெரொபெயாம் தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் மக்களில் தாழ்ந்தவர்களை மேடைகளின் ஆசாரியர்களாக்கினான். எவன்மேல் அவனுக்கு விருப்பம் இருந்ததோ அவனை பிரதிஷ்டை செய்தான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியர்களானார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின்மேல் வைக்காமல் அவர்களை நீக்கி அழிக்கும்படியாக இந்தக் காரியம் அவர்களுக்குப் பாவமானது.